ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழித்திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் திருநீலகண்ட பதிகம்னு சொல்லப்படுகின்ற அவ்வினைக்கு இவ்வினை என்கிற பதிகத்தை பார்த்துட்டுருக்கோம். பதிகத்தில் இருக்கிற முதல் ஐந்து பாடல்களை பார்த்துருக்கோம். ஆறாம் பாட்டிலேருந்து தொடருவோம். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம், பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம், சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த பதிகம் முழுக்க சொல்கிற கருத்து என்ன? சிவருமானே, உனக்கு நாங்களாம் அடியவர்கள், எங்களால் இயன்ற வகையில் உனக்கு தொண்டு செய்கிறோம், அதனால் எங்களுக்கு தீவினைகள்லாம் ஒன்றும் வந்து சேரக்கூடாது, வந்து சேராது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சம்பந்தர் பாடியவர்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி, நம்ம மனசோட இயல்பை ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாருங்க. நம்ம மனசு தெரியும், இது குரங்கு மனசு அப்படிம்போம், ஒன்றை விட்டு ஒன்று தாவும் அப்படிம்போம். இப்போது ஒரு நிமிஷம் ஏதாவது நினைப்போம், அடுத்த நிமிஷம் வேறு ஏதாவது ஒரு நினைப்பு வரும், அதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த இதில் வேறு எதுக்காக போயிடும். இப்படி மனசு ஒன்றை விட்டு ஒன்று எண்ணங்கள் மாறி 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 எங்கேயோ போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலச்சி நிற்காது மனசு. அதனால் இறைவனை சுலபத்தில் மறந்துடும் இந்த மனசு. அப்படி உன்னை மறக்கக்கூடிய இந்த மனசை மாற்றி அதை நல்வழிப்படுத்தி எம் ஆவியை வற்புறுத்தி. இதில் வற்புறுத்துறது அப்படின்னாக்க, இப்பெல்லாம் வற்புறுத்துறது அப்படின்னாக்க டு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பேச்சில். ஆனால் இந்த பாட்டில் வர்றது வந்து டு ஸ்ட்ரெங்தன் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளணும். நம்ம ஆவினா உயிர், நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். வற்புறுத்துறதுனா கம்பல் இல்லை, டு ஸ்ட்ரெங்தன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. அதனால் மறக்கக்கூடிய இயல்பை உடைய நம்மளுடைய மனசை மாற்றி நல்லபடியாக்கி நம்மளுடைய ஆவியை உறுதிப்படுத்தி, அவையெல்லாம் எப்பவும் பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் அப்படி இறைவனே நினைக்கிறபடி அதை மாற்றி. அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? பிறப்பில் பெருமான். பிறப்பில் பெருமான்னா இறைவனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் பிறப்பு இல் பெருமான், பிறப்பே இல்லாதவன் என்றும் இருப்பவன் அந்த சிவருமானுடைய திருந்தடி. திருந்தடினாக்க அழகிய திருவடின்னு அர்த்தம். திருந்துதல் திருத்தம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அதனால் திருந்தடி அப்படின்னாக்க அழகான அடி. இது நம்ம சொற்றணி வேதியின் பாட்டிலையும் பாட்டிருக்கோம். சொற்றணி வேதியன் சோதிவானவன் பொற்றணி திருந்தடி பொருந்த கைதொழ அப்படின்னு வரும், அந்த இடத்துலையும் திருந்தடிங்கிற வார்த்தை வரும். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி போய் அந்த பாட்டையும் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், அதனால் அந்த பாட்டிலையும் இது வருதுங்கிறதுக்காக. அப்படி அந்த இறைவனுடைய அழகிய திருவடியில் பிழையாத வண்ணம், பிழையாத வண்ணம்னாக்க தவறாமல் அப்படின்னு அர்த்தம். பிழைத்தல் அப்படின்னா தவறுறது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுறதுக்கு பிழைத்தல்னு பேர், செய்யக்கூடாத செஞ்சாலும் அது பிழைத்தல்னு பேர். அதேமாதிரி பிழையாத வண்ணம்னா எப்பவும் தவறாமல், தினம் தவறாமல் இறைவனை வணங்குகிறோம் அப்படிங்கிற இல்லையா, அதுமாதிரி அந்த தவறாமல்ங்கிற மாதிரி தான் இந்த பிழையாத வண்ணம் இங்கே. அதனால் நம்மளுடைய மறக்கக்கூடிய மனசுடைய இயல்பை மாற்றி நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி பிறவாத பெருமானைய சிவருமானுடைய அழகிய திருவடியின் கீழே எப்பவும் முறைப்படி பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். பறித்த மலர்கொடு அப்படின்னா பறிச்சப்பூக்களால் கொண்டு வந்து, பறிச்சப்பூக்களெல்லாம் கொண்டு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். அப்படி உமை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டில் முன்னாடி சொன்னார், பூவினை கொய்து மலரடி போட்டுருந்தோம்னு ரெண்டாவது பாட்டில் வந்தது. அதை பற்றி பேசினப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. பூக்களை நந்தவனத்தில் நம்ம பறித்து, நம்ம இறைவனை நினச்சிட்டு பறித்து, இறைவனை நினச்சிட்டு தொடுத்து இறைவனுக்கு சாத்தணும். அதான் இங்கே சொல்கிறார் பறித்த மலர் கொடு. நாங்களே பூவெல்லாம் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து உமை ஏத்தும் பணியடியும், உம்மை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள். அதனால் சிறப்பிலை தீவினை தீண்ட பெறா, இந்த சிறப்பு இல்லாததாகிய இல்லை சிறப்பை இல்லாமல் செய்கின்ற ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சிறப்பிலின்னு ஒரு வார்த்தை எடுத்துன்னு அதை தீவினைக்கு அப்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம், அப்படி சிறப்பில்லாததான தீவினைன்னு எடுத்துக்கலாம். இல்லை சிறப்பு இல் இத் தீவினைனாக்க சிறப்பை இல்லாமல் செய்கின்ற இந்த தீவினை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா, அவை எங்கள்கிட்ட வராது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு ஆரம்பத்தில் பாடுறார் சம்பந்தர். திருந்தடி கீழ் அப்படின்னாக்க திருந்துதல் அப்படின்னா அழகாக இருக்கிறது, செவ்வனே இருக்கிறது நம்ம அர்த்தம். அந்த திருந்து அடினா இறைவனுடைய திருவடியானது ரொம்ப அழகான திருவடி. அப்படி இறைவனுடைய அழகிய திருவடியின் கீழ் அப்படின்னா அந்த திருவடிக்கு கீழேனாக்க அவன் அடியில் நம்ம மனசை வச்சுருக்கோம் இல்லையா, உன் காலையே மனசு கிடக்கு அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி இறைவனுடைய திருவடியில் நம்ம மனசையும் ஆவியையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அப்படி திருந்தடி கீழே அவன் திருவடியில் பிழையாத வண்ணம், தவறாமல், முறைப்படி, இடைவிடாமல், தினமும், எப்பொழுதும் அப்படிங்கிற அர்த்தம் அது, பிழையாத வண்ணம். ஆவினாக்க ஆவினா உயிர் இல்லையா, ஆன்மா. இப்போ மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, ரெண்டு வெவ்வேறு இல்லையா. அதனால் அவர் வந்து மனசை மாற்றி ஆவியையும் உறுதிப்படுத்தி ரெண்டும், ஏன்னா மனசை ஆன்மா வந்து மனசை கட்டுப்படுத்தணும், ஆன்மா வந்து மனசு மூலம், அது மாதிரி இல்லையா. உள்ளே இருக்கிறது ஆன்மா, அது இந்த உடம்பு கருவி கரணங்களால் எல்லா இன்ப துன்பங்களும் அனுபவிக்கிறது. அதனால் ரெண்டும் அது திருநாவுக்கரசரோட அண்ணம்பாளையம் பதிகத்துலையும் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லையா. அதுமாதிரி ஆவினாக்க மூச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என் ஆவியில் கலந்து நின்றான் அப்படின்னா என் உயிரோடு கலந்து நிற்கிறான் இறைவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் என் நம்மளுடைய உயிர் ஆன்மாவை நல்லநிலைக்கு கொண்டு போகணும் இல்லையா. நம்ம உயிர் நற்கதி அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அந்த உயிருக்கு நற்கதி அடையணுங்கிறதுக்காக அந்த உயிருக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறோம், உயிருக்கு நல்ல கதியை உறுதிப்படுத்துறதுக்காக. ஏழாம் பாட்டு இந்த பதிகத்தில் அழிஞ்சு போயிடுத்து, நீங்கள் ஃபைலில் பார்த்தாலும் தெரியும், ஒரு இண்டிகேஷன் போட்டிருப்பேன் லாஸ்ட் அப்படின்னு. சில சமயத்தில் பதியங்கள் முழுக்க கிடைக்காமல் போயிடுத்து பல பதியங்கள், சில பதியங்களில் சில பாடல்கள் சிதஞ்சு போயிடுத்து. அது மாதிரி இந்த பதிகத்தில் ஏழாம் பாட்டு செதஞ்சு போயிடுத்து. எட்டாம் பாட்டு கருவை கழித்துட்டு வாழ்க்கை கடிந்து உம் கடலடிக்கே உருகி மலர்கொடு வந்து உமை ஏத்துதும் நாம் அடியோம். செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். கருவை கழித்திட்டு அப்படின்னா இந்த இடத்துல கரு அப்படிங்கிறது பிறப்பு இல்லையா. இந்த கருவை கழித்துட்டுன்னா பிறவியை நீக்கின்னு அர்த்தம். பிறவி நம்ம கையில் இல்லை, நம்ம வினைப்பயனா நமக்கு பிறவி வர்றது. அப்போ கருவை கழித்துட்டுன்னா என்ன அர்த்தம், இந்த பிறவியை நீக்கின்னு அர்த்தம். அது எப்படி பிறவியை நம்ம எப்படி நீக்கிறது, இறைவனுக்கு பக்தி செய்தோம்னா உலகப்பற்றுகள் நீங்கிவிடும், பாவ புண்ணியங்கள் தீர்ந்துவிடும், அப்போ பிறவி இல்லாமல் போயிடும். அதுதான் இந்த கருவை கழித்துட்டு அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் இது. அப்படி இதெல்லாம் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி கருவை கழித்து பிறவியை அறுத்து வாழ்க்கை கடிந்து, வாழ்க்கை கடிந்துனாக்க கடிதல்னாக்க கண்டிக்கிறது, திட்டுறது, வெறுக்கிறது அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வாழ்க்கை கடிந்து அப்படின்னா இந்த நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. உலக வாழ்க்கையை இருக்க பணம் சம்பாதிக்கணும், அதாவது நம்ம ஆசா பாசங்கள்லாம் இருக்குது, இது வேணும், விருப்பு வெறுப்பு, எத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த உலக வாழ்க்கை, சொந்த பந்தம், பாசம், இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம், பற்றுகளெல்லாம் புறப்பற்றுகளை விடுத்துன்னு அர்த்தம். அப்படி புறப்பற்றுகள்லாம் குறைச்சி கழல் அடிக்கே உருகி, இந்த கழல் அடிங்கிறத பற்றி முன்னாடி பேசினோம், கழல் அணிந்த திருவடி,
ஆண்கள் வீரத்துக்கு அடையாளமாக காலில் வீரக்கழல் அணிவார்கள். அதனால் சிவபெருமான் காலில் வீரக்கழல் அணிஞ்சிருக்கிறான். அப்படி வீரக்கழல் அணிந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடிக்கே உருகி, ஆனால் மனசு உருகி, இந்த திருவடிக்கே அப்படிங்கிறப்ப அந்த ஏக்கு வந்து ஒரு எம்ஃபசிஸ் இருக்குது. நம்ம எதுக்கோ உருகிறோம் இல்லையா. புறப்பட்டுகளில் சில பேர் வந்து காதல் வந்தாக்கா கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ உருகுவான் அந்த ஒரு பாசத்தினால். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவன் இங்கே சொல்கிறார், நம்மளாம் அடியவர்கள் சிவபெருமானுடைய திருவடிக்கே மனசு உருகிறது. நமக்கு நம்ம மனசு உருகிறது, அது எதுக்கு உருகிறது? அவனுடைய திருவடிக்கே உருகிறது. அப்படி மனசு உருக பக்தி செய்து மலர்கொடு வந்து மலர்களை கொண்டு வந்து உமை ஏத்துதும், உம்முடைய உம்மை வழிபடுகின்றோம், உம்மை ஸ்துதிக்கின்றோம், நாம் அடியோம், நாமெல்லாம் அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடியில், இது எட்டாம் பாட்டு இல்லையா, அதனால் சம்பந்தர் எட்டாம் பாட்டில் பொதுவாக ராவணனை கைலிங்க நசுக்கினதை பற்றி சொல்லுவார். அது இங்கே சொல்கிறார், செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே. செரு அப்படின்னாக்க யுத்தம், போர். செரு இல் அரக்கன் அப்படின்னா யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன். அது என்ன யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன்? ராவணன் நிறைய தவம் செய்து நிறைய வரம் வாங்கி அளவில்லாத பலமுடையவனாக இருந்து எல்லாரையும் வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான். அதனால் அவனை எதிர்த்து போரிடுறதுக்கு யாரும் கிடையாது இல்லையா. போர் எப்போ வரும்? நீ என்ன பெரியவன், நான் தான் அவனோட பெரியவன், ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்தால் தானே போர். நீ தான் பெரியவன் ஒத்துண்டாக்க கப்பம் கட்டிட்டு சிற்றரசுகள் மாதிரி அவனுக்கு குற்றவியல் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி இந்த மூன்று லோகங்கள்லையும் ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அவனுக்கு போரே இல்லாமல் போயிடுது. அதான் இந்த இடத்துல அர்த்தம், செரு இல் அரக்கன் அப்படின்னா போர் இல்லாத ராவணன். அந்த ராவணன் தன்னுடைய இந்த தேவர்கள்லாம் வெற்றி கொண்டு அவர்கள்ட்ட புஷ்பகுமாரதெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தானே, அப்படி தன்னோட தேரில் போயின்னு இருந்தான். அந்த தேர் பறக்கிற தேர். அப்படி அந்த பறக்கிற தேர் கைலையின் மேலே பறக்கும்போது அது கைலாசத்துக்கு மேலே பறக்க முடியாமல் கீழே இறங்கி விடுறது. அப்போ தன்னோட தேர்ப்பாளர்கள்ட்ட கேட்குறான், ஏன் நம்ம தேர் கீழே இறங்கிடுத்து ஏன் பறக்கலை அப்படிங்கிறான், என்ன கோளாறு எடுத்துன்னா. அப்போ அவர்கள் சொல்கிறேன், இது வந்து சிவபெருமான் இருக்கிற கைலாய மலை, அது மேலே தேர் பறக்கலை அப்படின்னா. உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து, இது என்ன பெரிய கைலாய மலை, என்ன எனக்கு இருக்கிற சக்திக்கு முன்னாடி இந்த கைலாய மலையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு, இதை நான் பேத்து அந்தண்டை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தேர் ஓட்டின்னு போகலாம் அப்படிங்கிறான் இல்லையா. நம்ம கார் ஓட்டின்னு போகிறப்ப நடுப்புற ஒரு காத்தடிச்சு ஒரு மரக்கலக்க ரோட்டில் கிடந்தனா நம்ம கார் நிறுத்தி கலையை தூக்கி போட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஆணவத்தில் அவன் சொன்னான். அப்போ இந்த கைலாய மேலே பேக்க போகிறப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவரில் காலுடைய கட்டவரில் வச்சு லேசாக அமைக்கினார். அவன் அங்கே நசுக்கப்பட்டு பல காலம் அழுது தொழுது அப்புறமா அவனுக்கு அருள் புரிஞ்ச சிவபெருமான் வரம் கொடுத்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அதை இங்கே குறிக்கிற செருயில் அரக்கனை, அப்படி போர் இல்லாத ராவணனை சீரில் அடர்த்து அருள் செய்தவர். சீர் அப்படின்னாக்க பெருமை புகழ் அப்படிலாம் அர்த்தம் உண்டு, அழகு அப்படிலாம் பல அர்த்தங்கள் உண்டு சீர்னாக்க. இந்த இடத்துல இறைவனுடைய பெருமையை சொல்கிறார், உன்னுடைய பெருமையினால் அடர்த்து அருள் செய்தவர். ஏன்னா அவர் அவனை நசுக்கி அழிக்கலை, நசுக்கி அவனை திருத்தி அவன் பாடி பணிந்ததுக்கப்புறம் அவனுக்கு வரமும் கொடுத்தார். அதனால் பெருமையினால் அடர்த்து நசுக்கி அவனுக்கு அருள் செய்தவரே. அப்புறம் திருவிலை தீவினை தீண்டப்பெறா. இந்த திரு இல் இத்தீவினை, திருநாக்க நமக்கு தெரியும் நல்லது, திருனா ஸ்ரீ அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேரடியான தமிழ் வார்த்தை திரு. திரு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, அது ஹோலினஸ்னு வச்சுக்கலாம், இல்லைனாக்க வெல்த்னு வச்சுக்கலாம், பாக்கியம்னு வச்சுக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பொருந்தும். அப்படி திருவையில் இத்தீவினைனாக்க நம்மளுடைய திருவை இல்லாதபடி செய்கின்ற, நமக்கு திரு இல்லாதபடி செய்கின்ற இந்த தீய வினைகள், அவையெல்லாம் நம்மை தொட முடியாது, தொட்டுக்காது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அதனால் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவதை பார்த்து தெரியும், நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யணும், பூ பறித்து இறைவனுக்கு போடணும், பாமாலை பாடணும், உருகி வழிபடணும், இப்படிலாம் பண்ணினாக்க நமக்கு தீவினை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத கருத்து அது ஒவ்வொரு பாடலையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றார் சம்பந்தர். ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்பு அறியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம் சீற்றமதாம் வினை திண்டப்பெறா திருநீலகண்டம். இது ஒன்பதாம் பாடல். சம்பந்தர் பதியங்களில் ஒன்பதாம் பாடலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் தேடின அந்த வரலாற்றை சுட்டுவார். அதுபடி இங்கேயும் சொல்கிறார், முதல் ரெண்டு அடி பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அடைய முடியாதவரே அப்படிங்கிறது, மூணாவது அடி அப்படிப்பட்ட உண்மை நாங்கள்லாம் வணங்குகின்றோம் நாங்கள்லாம் அவன் அடியவர்கள், நாலாவது அடி அதனால் இந்த வினைகள்லாம் வந்து எங்களை தொடக்கூடாது தொடமாட்டா அப்படிங்கிறது சுருக்கமான பொருள். நாற்ற மலர், நாற்றம் அப்படின்னாக்க மனம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பேச்சு வழக்கில் நாற்றம் அப்படின்னாக்க நமக்கு கெட்ட நாத்தம் துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் பேச்சில் இருக்குது நாத்தம்னா. அங்கே நாத்தம் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம், அங்கே நாடுறது அங்கே நாத்தம் அடிக்கிறதுனா அது வந்து ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. ஆனால் நாற்றம் அப்படிங்கிறது பழைய தமிழில் அது ஒரு நியூட்ரல் வேர்ட். பல இடங்களில் அது வாசனைக்கு தான் வரும், நல்ல வாசனைக்கு தான் நாற்றம்ங்கிற வந்திருக்கு. அதனால் நாற்ற மலர் அப்படின்னா வாசனை மிக்க மலர், தாமரைப்பூ. ஏன்னா தாமரைப்பூ ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கும், அதனால் நாற்ற மலர் அப்படின்னாக்க தாமரைப்பூ. இந்த இடத்துல மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். நாற்ற மலர் மிசைனா தாமரைப்பூ மேலே நான்முகன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாமரைப்பூ மேலே பிரம்மான்னு அர்த்தம். அதாவது தாமரைப்பூவில் வீற்றிருக்கின்ற பிரம்மாவும் நாரணன், நாரணன்னா விஷ்ணு நாராயணன் அப்படிங்கிற வழியே அதான் விஷ்ணு நாரணன், இவா ரெண்டு பேரும் வாது செய்து அந்த கதை நமக்கு தெரியும். பிரம்மா விஷ்ணு தங்களுக்குள்ளே யார் பெரியவர் அப்படின்னு வாதாடின்னு இருந்தா. அது ரொம்ப நாளமாக ரொம்ப அந்த ரெண்டு பேர் வாக்குவாதம் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தார் பல காலம் முடியவே இல்லை. அப்போ அவர்களுக்கு இடையில் ஒரு பெரும் ஜோதியாக சிவருமான் தோன்றி நின்றார். அப்போ அவர் ரெண்டு பேரும் என்னடா அது திடீர்னு இங்கே ஒரு ஜோதி நிற்கிறதே, மேலே பார்க்குறா கீழே பார்க்குறா அதோட எண்டே தெரியல. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறார், நம்ம ஒருத்தர் உச்சியை போய் பார்ப்போம் ஒருத்தர் கீழே போய் பார்ப்போம், யார் முதல்ல பார்த்துட்டு வந்து சொல்கிறோமோ அவள் தான் ஜெயிச்சவா அப்படின்னு, நமக்குள்ளே பெரியவா அப்படின்னு. அப்போ தான் அந்த அடிமுடி தெரிஞ்சது, பிரம்மா அன்னமா மேலே போவார், விஷ்ணு வராகமாக தரையை தோணி கீழே போவார். பல காலம் தேடியும் அவள் ரெண்டு பேராலையும் அடைய முடியாது. அப்புறமா இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவர். அதுதான் அந்த வரலாறு. அது இங்கே சொல்கிறார், அப்படி பிரம்மா விஷ்ணு வாது செஞ்சு தோற்றம் உடைய அவர்களுக்கு முன்னாடி ஒரு வடிவத்தோடு தோன்றினார் சிவபெருமான். என்ன வடிவம், ஜோதி வடிவமாக தோன்றினார். அப்போ அந்த ஜோதி எல்லையில்லாத ஒளித்தூணாக நின்னார், மேலேயும் எல்லையில் கீழே எல்லையில்லாதபடி. அப்படி தோற்றம் உடைய ஜோதியாக நின்னப்போ அடியும் முடியும் தொடர்பு அறியீர், அவர் ரெண்டு பேராலையும் திருவடியையும் திருமுடியையும் சென்று அடைய முடியாதபடி அறிய ஒண்ணாதபடி நின்றவரே அப்படின்னு சிவபெருமான அட்ரஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. தொடர்பு அடியும் முடியும் தொடர்பு அறியர்னா திருவடியும் திருமுடியும் சென்று அடைய முடியாதபடி நின்றவரே. தோற்றினும் தோற்றும் அப்படின்னா தோற்றினும் தோற்றம்னாக்க தோன்றினாலும் தோன்றுவார் அப்படின்னா, தோற்றுதல்னாக்க தோன்றுதல் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வர்றது தோன்றுதல். அப்போது இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் உருகி அழைச்சாக்க பக்தியோடு அழைக்கிறப்போ பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுப்பார். காட்சியும் கொடுப்பாருங்க தான் தோற்றினும் தோற்றும் அப்படிங்கிறார். அப்படி அடியவர்களுக்கு காட்சியும் கொடுக்கிற தோற்றினும் தோற்றும் அப்படிப்பட்ட உண்மை தொழுது வணங்குதும், நாங்கள்லாம் தொழுது வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் வாழ்த்தி வணங்குகிறோம் நாம் அடியோம் நாங்கள்லாம் அடியவர்கள், அதனால் சீற்றமதாம் வினை திருண்ட பெறா. சீற்றம்னா நமக்கு தெரியும், சீர்றதுன்னா இப்படி கோபிச்சுக்கிறது, சீரி பாயறான் அப்படிங்கிறோம், பாம்பு சீர்றது சீரி விழாத இப்படிலாம் சொல்கிறோமே, சீர்றதுன்னா கோபிச்சுக்கிறது. சீற்றமதாம் வினைன்னா நம்ம இந்த தீயவினைகள்லாம் நம்மளை கோபிச்சுன்னு வந்து தாக்க வர்றது இல்லையா, தாக்குறதுனால ஒரு சீற்றம் இருந்தாலும் தாக்குவோம், சீற்றம் இல்லைன்னா போய் தாக்கப்படுறது இல்லையே. யாராவது ரெண்டு பேர் வந்து போர்க்களத்தில் ரெண்டு பேரும் அமைதியாக சண்டை போட்டுன்னு பார்க்குறோமா? இல்லை, சீரி பாஞ்சன் தான் சண்டை போடுவாள். அப்போ தான் அந்த சண்டையோட இயல்பு சீரினா தான் சண்டை வரும். அதனால் சீற்றத்தோடு வர்ற அந்த வினைகள்லாம் நம்ம தொட்டுக்க முடியாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். 10 பாட்டு, சாக்கியப்பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். பூக்கமிழ் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். இது 10 பாட்டு பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் கண்டனம் செய்கிற பாட்டு. சாக்கியப்பட்டு அப்படின்னாக்க சாக்கியம்னாக்க பௌத்தம், சாக்கிய முனின்னு புத்தருக்கு ஒரு பேர். இந்த மாதிரி சாக்கிய முனின்னா சாக்கியப்பட்டம்னா பௌத்தர்களாகியும் அப்படின்னு அர்த்தம். சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும், சமன் அப்படின்னாக்க ஜெயினர்கள், ஆனால் சமன் அப்படின்னாக்க சமணர் அமணர் அப்படின்லாம் தமிழில் வரும் ஜெயினர்களை சொல்கிறதுக்கு. தேவாரத்தில் நம்ம பல பாடல்களில் பார்ப்போம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிளாக தான் வரும். சமணர்னு வரும் சில பாட்டில் வரும், சில பாட்டில் அமணர்னு வரும். இது அந்த காலத்தில் அவர்கள் ஜெயினர்கள் அந்த காலத்தில் அல்ல, திகம்பர ஜெயினர்கள் இருந்தால், அதாவது அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள். அப்படி அந்த சன்னியாசிகள் எங்கேயும் நிறுவ ஆடை இல்லாமல் தான் போவா. அப்படிப்பட்ட ஜெயினர்கள் அந்த காலத்தில் தமிழ் தென்னிந்தியாவில் நிறைய இருந்திருக்கா போல் இருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். சமன் உரு ஆகின சமணர்கள் ஜெயினர்களாக வேஷம் போட்டுண்டு ஜெயினர்கள் கோலத்தில் உடை ஒழிந்தும் ஆடையை நீக்கி ஆடை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதனால் சில பேர் பௌத்தர்களாக திரிகிறார்கள், சில பேர் ஜெயினர்களாகி ஆடை அணியாமல் அமணமாக திரிகிறார்கள். அவர்களெலாம் எப்படிப்பட்ட என்னான்னா பாக்கியமின்றி, அவர்களுக்கு பாக்கியங்கள் இல்லை, எந்த பாக்கியமும் இல்லாமல் பெடுத்தவருக்கு என்ன பாக்கியம் இல்லை? பாக்கியம்னு நம்ம எதெல்லாம் கருதுகிறோமோ, இறைவனை வணங்குகிற பாக்கியம் மனசில், அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் இல்லாமல் இருதலை போகமும் பற்றும் விட்டார். இருதலை போகம்னாக்க போகம்லாம் நமக்கு தெரியும், நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள் இல்லையா. அந்த போகங்கள் இருதலை போகம்னாக்க இருதலைனா இருவிதமான இரண்டு வித போகங்களையும் விட்டார்னார். அதனால் இரண்டு வித போகங்கள், இம்மையில் இருக்கிற போகங்கள், மறுமையில் இருக்கிற போகங்கள். இம்மை மறுமை இன்பம் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த உலக வாழ்க்கையில் அடைகிற இன்பங்கள், இந்த உலக உயிர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமையில் அடைகிற இன்பங்கள். அப்படியாக அவர்கள் இந்த ரெண்டு விதமான இன்பங்களையும் கோட்டை விட்டுட்டா. பற்றும் விட்டார். பற்று அப்படின்னாக்க பொதுவாக பல தேவார பாடல்கள் பற்றுனா பற்றுக்கோடுன்னு வரும், சப்போர்ட் அப்படின்னு வரும். தண்ணியில் ஒருத்தன் முழுகின்றிருக்கான் அப்படின்னாக்க தரையிலேருந்து அவனுக்கு ஒரு குச்சியை தூக்கி போடுறது, அதுமாதிரி அவன் பிடிச்சிக்கிறதுக்கு முழுகாமல் காப்பாற்றுறதுக்கு பற்றுக்கோடு, பற்றிக்கிறதுக்கு ஒரு கோடு. கோடுனா ஒரு குச்சியில் ஒரு கம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படியாக அந்த பற்றுக்கோடுங்கிறது சப்போர்ட் டு நம்ம முழுகாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு. அவர்களுக்கு அது மாதிரி பற்றுக்கோடும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு எனக்கு புரியுது. பற்றுனாக்க பாசம் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அது அப்படி எடுத்துக்கிறத விட இப்படி அவர்களுக்கு துன்பத்திலேருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை. ஏன்னா நமக்கு இறைவனுங்கிற ஒரு பற்றுக்கோடு இருக்கான், அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். ஆனால் அப்படி அந்த ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் அந்த இறைவன் கொள்கையிலேருந்து விலகி இருக்கிறவ. இது நம்ம வேறு இடத்துலையும் பார்த்துருப்போம். பௌத்தர்களுடைய இது வந்து இறைவனை பற்றி கவலைப்படாத இறைவன் இல்லைங்கிற சொல்கிற ஒரு நிதீஸ்வரவாதம் உண்டு அதில். ஜெயினத்தில் அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறது அதனால தான் அவளுக்கு பெரிய மந்திரமாக இருந்தது. இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னாக்க அஸ்தி நாஸ்தி, அஸ்தினா இருக்கான், நாஸ்தினா இல்லை. அஸ்தி நாஸ்தி தான் அவளோட மந்திரமாக இருந்தது, இருக்கான் இல்லை அப்படின்னு அவளுடைய கொள்கை இறைவன். அப்படி ஒரு தெளிவில்லாத கொள்கை இருந்தது அவளுக்கு. அதனால் அவர்கள்லாம் இறைவனை வழிபடுறதுக்கு சிவதோஷனை பண்ணிட்டு இறைவனை வழிபடாமல் இருந்தவர்கள். அப்படி அவர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு அந்த இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து. அப்படி இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போனதுனால அவர்களுக்கு இருதலை போகம், இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களும் கிடைக்காது, இதுக்கு அப்புறம் மறுமையில் கிடைக்கிற இன்பங்களும் கிடைக்காமல் போயிடுத்து. அவர்களுக்கு ஒரு பற்றும் இல்லை, அவர்களை உயரத்துக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை அவர்களுக்கு. அதை விட்டு விட்டார், பற்றும் விட்டார்னு அர்த்தம். அதெல்லாம் விட்டு நீங்கி விட்டார்கள், கோட்டை விட்டுட்டார்கள்னு அர்த்தம். அப்படி போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அடியில் நம்மெல்லாம் அடியவர்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பூக்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து, கொன்றைப்பூ கமழுகின்ற சடையை உடையவரே, பூக்கமல் கொன்றைனாக்க கொன்றைப்பூ கமழுகின்ற புரிசடை அப்படின்னாக்க சுருண்ட சடைன்னு அர்த்தம். இந்த ஜடாமுடி இருக்குல்லையே, சிவபெருமானுடைய ஜடை எப்படி இருக்கும், அப்படி முறுக்கி முறுக்கி தொங்கும், அப்படி கத்த கத்தையாக தொங்கும் முறுக்கி முறுக்கி, அப்படி முறுக்கிக்கிறதுக்கு புரிதல்னு பேர். இப்போ புரிதல்னால் பல அர்த்தங்கள் உண்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா அப்படின்னா ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இன்றைக்கி பேச்சில் இருக்குது புரிதல்ங்கிறது. ஆனால் தேவாரத்தில் புரிசடை அப்படின்னு வந்தாக்க அங்கெல்லாம் அது வந்து அப்படி கர்லி ஹேர் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டட் மேட்டட் லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே ஜடையை, அப்படி மேட்டட் லாக்ஸை தான் புரிசடை அப்படிம்ப தமிழில். வேறு சில இடங்களில் புரிதல்னு வரும், அப்போ வந்து விரும்புறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும். தேவாரத்தில் இந்த மூணு அர்த்தம் தான் பொதுவாக வரும். இந்த மாதிரி முறுக்கின்றிருக்கிற சடை, விரும்புறது, இல்லைன்னா செய்கிறது, அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல புரிசடை அப்படின்னாக்க முறுக்கு கொண்ட முறுக்கின்றிருக்கிற சடை, கத்த கத்தையாக இருக்கிற சடை, அந்த சடையை உடையவர் அவர், அந்த சடை மேலே அவர் கமழ்கின்ற கொன்றைப்பு அணிந்திருக்கிறார், மனம் விசுகின்ற கொன்றை மலர தன்னுடைய முறுக்கு முறுக்கின்றிருக்கிற சடை மேலே அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவருமானே அடி போற்றுகின்றோம், உமது திருவடியை நாங்கள்லாம் வணங்குகிறோம் அப்படின்னு இறைவனை வழிபட்டாக்க அப்படி பண்ணினா, அதனால் தீக்குழி தீவினை, இந்த தீவினைங்கிறது பாவம், நம்ம செய்த பாவங்கள் அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு விதமாக சொல்கிறார். நமக்கு நல்லது கிடைக்க விடாமல் பண்ணுற தீவினை அப்படிங்கிறார் இல்லையா. இந்த இடத்துல தீக்குழி தீவினைனா ஒரு குழியில் நெருப்பு முட்டினா எப்படி இருக்கும், கணன்று ஒரு குழி நிறைய விறகு போட்டு கொளுத்தி விட்டோம்னா எரிஞ்சிடும், திக்கு திக்குன்னு எரியும் தீக்குழி. அப்படி ஒரு குழியில் விறகு போட்டு எரியிற மாதிரி அதுக்குள்ளே போய் நம்ம ஒருத்த போய் விழுந்தால் என்ன ஆறுது, அது மாதிரி நம்மளுடைய வினையானது நம்மளை வந்து பிடிச்சிக்கிறப்போ நம்ம தீக்குழிக்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது, அந்த தீக்குழி மாதிரி இருக்குது அந்த வினைகள்லாம் அப்படின்னு அது ஒரு ஓமை சொல்கிறாருங்க. தீக்குழி போல் இருக்கிற இந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொட்டுக்க முடியாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதாவது நம்ம இப்போ இந்த சமணர் பௌத்தர்கள் அந்த காலத்து தேவாரத்தை படித்தா தான் நமக்கு தெரியும், அந்த காலத்து சம்பந்தர் தேவாரமும் அப்பர் தேவாரமும் அந்த காலத்தில் இருந்த சமணர்களுடைய பௌத்தர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன இருந்தது, அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அதை ஏன் மறுக்கணும், அந்த கொள்கைகள் ஏன் நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அதனால் இல்லையா அது தங்களுடைய கொள்கைகளை நேரடியாக சொல்கிறார் மக்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அவர்களுடைய கொள்கைகள் ஏன்னா சாக்கியர்கள் வந்து இந்த சமணம் சாக்கியம் ரெண்டுமே வேதத்தை ஏற்றுக்கலை, அதாவது தொன்று தொட்டு வந்த வேத மதம் இருக்கு இல்லையா, வைதிக தர்மம் சனாதன தர்மம்னு சொல்கிறோமே இல்லை ஹிந்து தர்மம்னு சொல்கிறோமே, இப்போது அந்த வைதிக தர்மத்தை இவ ஜைனமும் பௌத்தமும் ஏற்றுக்கலை, அதுலேருந்து பிரிஞ்சு போன மதங்கள் இவையெல்லாம். புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி தன்னோட கொள்கையை நிறுவினார், ஸ்தாபித்தார். அதேமாரி சமண மதமும் மகாவீரர் வந்து அதெல்லாம் அவர் தன்னுடைய கொள்கையை இது பண்ணார். அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த வேத மதத்தை மறுத்து வந்த கொள்கைகள் இவையெல்லாம். சம்பந்தர் வேத நெறியை நிலைநாட்ட வந்தவர், அதனால் அவர் இவரெல்லாம் கண்டிக்கிறார், கண்டனம் பண்ணுறார். இந்த இதான் சொன்னார், இந்த வாது செய்கிறதுனால பின்னாடி உள்ள வாதுகள்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம், இந்த மாதிரி கொள்கைக்காக வாதிடுவா வாதாடுவா ரெண்டு பேர் இது பண்ணுவா போட்டி போடுவா, இல்லைன்னா என்னோட தான் நான் சொல்கிறதா சரி நீ சொல்கிறதா சரி அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் உண்டு, அதனால தான் பட்டி மண்டபங்கன்னே இருக்குது. அதனால் இங்கே வந்து அவருடைய கொள்கைகளை அவருடைய டிஸ்கிரிப்ஷனை சொல்லி அவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு இவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதனால் மக்களே நீங்கள் அதில் போய் ஏமாந்து போகாதீங்கோ அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறார். இந்த பேர்கள்லாம் யார் ஒருத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட நெறிகள் கொள்கைகள் அப்படின்னா அவர்களுடைய பேர்லேருந்து வழங்குறது இயல்பு இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த கொள்கையில் இவர் இந்த கொள்கையை இது பண்ணார் அப்படின்னா அவரோட பேரில் வரும். அதனால் இப்போ இந்த புத்தர்னு அவர் இதானதுனால அவருக்கு பௌத்த மதம்னு வந்து வந்தது. அது மாதிரி இந்த ஸ்ரம சம்ஸ்கிருதத்தில் இதுக்கெல்லாம் ரூட்ஸ் பார்க்கணும். ஸ்ரமணம்னு இருந்திருக்கும், சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அது சமணம்னு தமிழில் வந்திருக்கும். ஜீனாலேருந்து ஜைனம்னு வர்றது, அது மாதிரி அவள் சொல்கிறதுலேருந்து இவர் புத்தர் அப்படின்னு அவள் சொன்னால் அதனால் அவரை பின்பற்றுவா பௌத்தர்கள் அப்படிங்கிற மாதிரி, இவர் ஜீனர் அப்படின்னா அவரை பின்பற்றவர் ஜைனர்னு வரும். இது சனாதன சமணம்னாக்க அது சம்ஸ்கிருதத்தில் ரூட்லேருந்து வர்றது அதெல்லாம். அதே சமயத்தில் தமிழில் அமணர் அப்படிங்கிறது அதுலேருந்து வர்றதா, அமன அம்மனமாக தெரியறதுனால அமணர்னு பேர் வந்திருக்கும், அதுலேருந்து வச்சுக்கலாம். அது ஒரு இது இருக்குது. அப்புறம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அழகாக சொல்கிறார் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுற பாட்டை பற்றி பாடுறப்போ, அந்த வரலாறு திருஞான சம்பந்தர் வரலாற்று சொல்கிறதுக்கப்போ ஒரு பாட்டு பாடுறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூதபரம் வரைபொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு பெரிய புராணத்துக்கு ஒரு பாட்டு. அதில் அவர் ரொம்ப அழகாக திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணதருடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். வேத நெறி தழைத்து ஓங்க, இந்த வைதிக தர்மமானது தழைக்கும்படியாகவும், மிகு சைவ துறை விளங்க, அதில் சிறந்ததான சைவத்துறை விளங்கவும். நெறின்னு ஒன்று துறைன்னு ஒன்று, அதாவது அந்த டிஸ்டிங்ஷன்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கணும். சைவமும் வேதத்தை ஏற்றுக்கிற மதம் அப்படி, அந்த வேதத்தை ஏற்றுக்கக்கூடிய மதங்களுக்குள்ளே சைவம்ங்கிறது ஒரு துறை, அதுதான் சமணர்கள் தான் இருக்கும். ஜெயினருங்கிற வார்த்தை எப்போது இருக்கலாமா இருக்கலாம், சமணருங்கிறது தான் வரும். சமணர் அமணர் அது இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பொதுவாக வரும். அதே மாதிரி பௌத்தர்களுக்கு பௌத்தர்னு சொல்லலாம், சாக்கியர்னு சொல்லலாம், இல்லை தேரர்னு சொல்லலாம். ஏன்னா அதில் தேரவாதம்னு ஒன்று இருந்து தேரர்னு அதனால் சொல்லுவேன். ஒரு பத்து சம்பந்தத்தை வரல சாப்பிட்றதை வரல பார்க்கலாம். ஆனால் அமணர் சமணர் ரொம்ப பொதுவாக வரும். ஓகே, இப்போ பதினோரு பாட்டு போகலாமா. பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கண், திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த சம்பந்தருடைய தவாரத்தில் திருக்கடை காப்பு, இதில் அவர் இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதில் என்ன சொல்கிறார், பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான். இந்த அடைவான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வான் ஒரு வார்த்தை வருதே தமிழில் கழல் அடைவான். இப்போ பேச்சில் வந்து அடைவான் அப்படின்னா ஹீ வில் ரீச் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் எடுத்துக்குவோம், அவன் அங்கு சென்று அடைவான் அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டில் இந்த மாதிரி இடங்களில் அதோட அர்த்தம் வேறு. கழல் அடைவான் அப்படின்னா கழல் அடைவதற்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த பழைய தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய சில பிரயோகங்கள். அடைவான் அப்படின்னா அடைவதற்கு, இந்த வான் பாக்கு அப்படின்லாம் வரும் இலக்கணத்தில் படிச்சிருக்கலாம் சின்ன வயசில். அதனால் பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடல் அடைவான் அப்படின்னா, பிறந்த பிறவியில் எம் செல்வன் கடல் அடைவான் பேணி அப்படின்னா, இந்த பிறந்த பிறவி இந்த பிறவியில் எம் செல்வன் நம் செல்வன் ஆகிய சிவருமானுடைய கடல் அடைவான் திருவடியை அடைவதற்கு பேணி அப்படின்னா அவனை விரும்பி வழிபட்டு. அப்படி வார்த்தைகளை கொஞ்சம் இடம் மாற்றி பொருள் கொள்ளணும். அதனால் பிறந்த பிறவியில் எம் செல்வன் கழல் அடைவான் பேணி அப்படி பண்ணி, அப்படி நம்ம இறைவனுடைய கழல் அடைகிறதுக்காக இறைவனை வழிபடுறோம் போற்றுகின்றோம் இந்த பிறவியில், அதெல்லாம் பண்ணுறோம் அவன் திருவடி அடையிறதுக்கு. நமக்கு அப்படி ஒன்றிய மனத்தோடு வழிபட்டாக்க இறைவன் திருவடி கிடைக்கும், நமக்கு பிறவி இல்லாமல் போகும். ஆனால் நம்ம பண்ணின பாவத்தோட அளவு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோலாம் பண்ணாலும் உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு சிவருமான் சொல்லிட்டா வச்சுக்கோம் அந்த வினையினால். அப்போ என்ன பண்ணுறது, இறந்த பிறவி உண்டாகில் அப்படி செத்ததுக்கப்புறம் இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ என்னாகும், அப்போது இந்த பதியங்கள்லாம் பாடுறாளே, இமையவர் கோனடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார். அப்படி இமையவர் கோன் அடிக்கண், இமையவர் கோன் அப்படின்னா இமையவர்கள்னா தேவர்கள், இமையவர் கோன் இந்த இடத்துல தேவர்களுக்கு தலைவன் சிவருமான். அப்படி அந்த சிவருமானோட திருவடியில் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ், அந்த சிவருமானோட திருவடியின் புகழை பாடுகின்ற, புகழை உணர்ந்த, புகழை பண்ண ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின செந்தமிழ் பத்தும் வல்ல, இந்த செந்தமிழான இந்த திருப்பதிகத்தின் பத்து பாடல்களையும் பாட வல்லவர்கள் அவர்களுக்கு என்னாகும், அவர்கள் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த நிறைந்த அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்து பொருள் கொள்ளணும், இன்பம் நிறைந்த அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஏன்னா வானவர் கோன்கிறது இந்த அடியில் தேவர்கள் இந்திரனை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ அவர்கள் இன்பம் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே அப்படின்னா தேவலோகத்தில் இந்திரனோட இன்ப வாழ்வில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னாக்க, இந்த பிறவியில் நம்ம இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்காக நம்ம இறைவனை வழிபட்டு போட்டிருக்கின்றோம். இறைவன் அருள் இருந்தால் நமக்கு இந்த பிறவியோட முடிஞ்சு போடும், இறைவன் அடியில் போய் சேர்ந்துடுவோம், இனிமேல் பிறவி இல்லாமல். ஆனால் நமக்கு முன்னாடி பண்ணின வினைகளுடைய தாக்கம் வந்து இன்னும் முழுக்க போக முடியல, அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி பக்தி செய்யலை இந்த பிறவியில் அப்படின்னாக்க என்னாகும், இன்னொரு பிறவி கட்டாயம் உண்டு. அப்படி இருந்தாக்க, அப்படி ஒரு பிறவி உண்டு அப்படின்னாக்க, இந்த பதிகம் இருக்கு, இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அவர்கள் இன்பமான வானுலக வாழ்வு பெறுவார்கள். அப்படின்னா இன்னொரு பிறவி இருக்குன்னா நீங்கள் தேவலோகத்தில் இன்பமாக இருப்பீள் அப்படின்னு ஒரு பிறவி கொடுக்குற சொல்கிற பயன். அதாவது அடுத்த பிறவி உண்டுனாக்க அது உங்களுக்கு இன்பமான பிறவியாக இருக்கும். பிறவி இருக்காது, நீங்கள் இந்த பிறவியில் இறைவனை போற்றி வழிபடுகிறீர்கள், அவனோட அருளால் உங்களுக்கு பிறவி இல்லாமல் போகும். இன்றைக்கி இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.